شرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصارت دمع يرجلي، يا إلهي خذ بقلبي للرشاد.
فاشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وطار الدمع رجلي، يا إلهي خذ بقلبي للرشاد.
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. اللهم صل على الله جل شانه تعالى ويقهندي அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதரர் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அசர் தொழுகையிலிருந்து இதுவரையிலும் மார்க்கத்தினுடைய பல செய்திகளை நாம் கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி உரையாக அழைப்பு பணியின் அடிப்படைகள் என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக அழைப்பு பணி, அதாவது தஉவா அல்லது தப்லீகுடைய பணி, இந்த பணியினுடைய அடிப்படைகள் என்கிற அடிப்படையில் உசூலு தஉவா என்கிற பெயரில் பல்வேறுபட்ட அம்சங்கள் பேசப்படுவதுண்டு. நான் எனது இந்த உரையிலே தஉவாவோடு தொடர்பாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில வசனங்களை எடுத்து, அந்த வசனங்கள் எங்களுக்கு தஉவா சம்பந்தமாக தரக்கூடிய அடிப்படையான சில தகவல்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, தஉவா என்கிற சத்தியத்தை சொல்வது, பிரச்சாரம் செய்வது, நன்மையின்பால் மக்களை அழைப்பது, தீமையை தடுப்பது என்கிற இந்த பணிக்கு குர்ஆன் மிகப்பெரிய அளவிலான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. இஸ்லாத்தினுடைய, அதாவது சில அறிஞர்கள், இஸ்லாம் என்றது ஐந்து தூண்கள் மீது நிறுவப்பட்டிருப்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. இந்த ஐந்து தூண்களும் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் தஉவா தொடர்ச்சியாக நடக்க வேண்டும். அந்த தஉவாவின் ஊடாகத்தான் இஸ்லாத்தினுடைய எல்லா அம்சங்களும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த வகையில தஉவா பணி என்கிறது மிக மிக முக்கியமான ஒரு பணி, அதே நேரம் எம்மை பாதுகாப்பதற்கான பணி என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். அல்லாஹு தஆலா எந்த ஒரு ஊரையும் அந்த ஊரவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்துக்காக அழித்து விடுவதில்லை, அழிக்க மாட்டான். எப்ப அழிக்க மாட்டான் என்றால், அந்த ஊர் மக்கள் சீர்திருத்த பணியை செய்து கொண்டிருக்கிற வரைக்கும். ஊரில் உள்ளவர்கள் சீர்திருத்த பணியை கைவிடுவார்கள் என்றால் பாவங்கள் பகிரங்கமாக ஆகிற போது அந்த ஊர் அழிக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறார். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா தஉவா பணி என்கிறது அல்லாஹ்வுடைய தண்டனை வராமல் இருப்பதற்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு என்பதை சொல்கிறான். இதே கருத்தை மற்றொரு வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, நாம் அடிக்கடி பாவிக்கக்கூடிய ஒரு வசனம், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள், வலா துல்கூபி ஐதீக்கும் இல தகுலுக்கா, உங்களுடைய கைகளை அழிவின் பக்கம் நீங்கள் வீசி விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறார். பொதுவாக இந்த வசனத்தை நாங்கள் பல செய்திகளுக்காக பயன்படுத்துவோம். உங்களுடைய கரங்களை அழிவின் பக்கம் வீசி விடாதீர்கள் என்பதற்கு, ஒரு மனிதன் விஷம் குடிப்பது அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை அழித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில், அதாவது சிகரெட் குடிப்பது, இதற்கெல்லாம் இந்த வசனத்தை நாம் சொல்வோம், உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே அழிச்சுக்கதா என்கிறது. இந்த வசனம் அருளப்பட்டதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை ஒரு அன்சாரி சஹாபி ஒரு போர்க்கள நிகழ்ச்சியிலே சொல்லுகிறார். முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் இடையிலே ஒரு போர் நடக்கிறது. அந்த போரிலே ஒரு சஹாபி கொஞ்சம் தீவிரமாக போராடி போரில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் பின்வாங்கி வருகிற போது, போரிலே சண்டை நடக்கிற போது புறமுதுகு காட்டி ஓடக்கூடாது. ஆனால் ஒருவர் படையோடு தன் படையோடு சேர்ந்து கொள்வதற்காக பின்வாங்கலாம். போரில் இழப்புகள் ஏற்படுகிற போது இழப்புகளை தவிர்த்துக் கொள்வதற்காக நம்ம ரிவேர்ஸ் ஆகி திரும்ப முன்னேறுவதற்கான திட்டமிடலாம். அந்த சந்தர்ப்ப சூழலில் ஒரு சஹாபித்தி உள்ள போயிடறாங்க, எதிரிகள் பக்கம் போயிடறாரு. போனா எதிரிகள் கொண்டுடுறாங்க அவரை. அப்ப இங்க உள்ளவங்க பேசிக்கிறாங்க, சும்மா அநியாயமா போய் தந்த உசுர கொடுத்துட்டாரு, அல்ல தன்னைத்தானே அழிச்சு கொள்ளாதீங்கன்னு சொல்லியிருக்கும் போது நாங்கெல்லாம் போர்ல ரிவேர்ஸ் ஆகிற முடிவுக்கு வந்திருக்கிறோம், பின்னால வந்து புறவு திட்டம் போட்டு முன்னால போகலாம் நிலையில இருக்கும் போது இவர் உள்ள போய் சும்மா அணியாம உசுர கொடுத்துட்டாரு, அல்ல குர்ஆன்ல உங்களை நீங்களே அழிச்சு கொள்ளாதீங்கன்னு சொல்லியிருக்கும் போது அதுக்கு மாற்றமா இவர் செஞ்சுட்டாரு என்று பேசிக்கிறாங்க. அப்ப அந்த போர்க்களத்துக்கு பொறுப்பாக இருந்த அன்சாரி சஹாபி அந்த மக்களை அழைக்கிறார்கள். அழைச்சி சொல்றாங்க, இந்த வசனம் எதுக்கு இறங்கிச்சுங்க எங்களுக்கு தான் தெரியும், இது எங்கள் விஷயமாக இறங்கிய வசனம், நீங்க இந்த வசனத்தை கொண்டு போய் அந்த சஹாபிக்கு கொண்டு போய் சேர்க்காதீங்க. இந்த வசனம் ஏன் இறங்கியது தெரியுமா? மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது, முஸ்லிம்களுக்கு ஒரு பாதுகாப்பு சூழல் வருகிறது, வெளிப்பகுதியிலிருந்தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அன்சாரிகளில் நாங்கள் கொஞ்சம் பேர் ஒன்று சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. அவங்களுடைய பிரச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்காக, இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்க பிசினஸ் கவனிக்கல, நாங்க விவசாயத்தை கவனிக்கல, எங்க குடும்பத்தை கவனிக்கல, இதுலயே கண்ணந்தர்த்தமாக இருந்தோம். இப்போது அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கம் மேலோங்கி விட்டது, எங்களுடைய ஒத்துழைப்பு தேவையில்லை என்ற அளவுக்கு நிலைமை வந்து விட்டது, எல்லோரும் பாதுகாப்பு நிலை வந்து விட்டது, எல்லாரும் இஸ்லாத்தை பக்கம் வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப நாங்க கொஞ்சம் இதை கொஞ்சம் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் பிசினஸ் கவனிக்கலாம், இதை கொஞ்சம் விட்டுட்டு நாங்க கொஞ்சம் விவசாயத்தை கவனிக்கலாம், எங்களுடைய குடும்ப விஷயங்களை நாங்க கவனிக்கணும் என்று நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கொண்டோம். அதுக்கு இறங்கின வசனம் இது. நீங்க போய் இதை விட்டுட்டு பிசினஸ் இறங்கினீங்கன்னா, இதை விட்டுட்டு விவசாயத்தில் இறங்கினீங்கன்னா உங்களை நீங்களே அழிச்சிட்டுவீங்க. அதுக்காக இறங்கிய வசனம் தான், இதை கொண்டு போய் போர்க்களத்தில் போய் மௌத்தாகின அவருக்கு போய் சேர்த்தாதீங்க என்று அந்த சஹாபி தெளிவுபடுத்துகிறார். இந்த வசனத்தின் மூலமாகவும் எங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், தௌவா என்கிறது சமுதாயத்துக்கு கூடிய பெரிய பாதுகாப்பு. அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா சமுதாயத்தை பாதுகாக்கிறோம். பாவத்தில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையாக தௌவா இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தௌவா சம்பந்தமாக குர்ஆனில் பல வசனங்கள் பேசுது. உதாரணமாக அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா வல்தக்கும் மின்கும் உம்மத்தும் யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹௌன அனில் முன்கர். உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், அவர்கள் நன்மையின்பால் சத்தியத்தின்பால் மக்களை நன்மையின்பால் அழைக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த வசனத்தில் நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. இதே போன்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா குந்தும் கைர உம்மா, நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், மனித சமுதாயத்துக்கு வெளியேற்றப்பட்ட சமுதாயங்களிலே நீங்கள் தான் சிறந்தவர்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், நீங்கள் அமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹௌன அனில் முன்கர், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த வசனத்தில் தௌவாவினுடைய சில அடிப்படைகள் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். ஒரு விஷயத்தை நன்மை என்றும் தீமை என்றும் தீர்மானம் செய்வது யாரு? நான் ஒரு விஷயத்தை நன்மை என்று தீர்மானம் செஞ்சிட்டா நான் அதை மக்களுக்கு ஏவ முடியாது. நான் ஒரு விஷயத்தை தீமை என்று முடிவு செய்து கொண்டும் அதையும் நான் மக்களுக்கு ஏவ முடியாது. நாங்கள் ஏவுகிற விஷயம் நன்மையாக இருக்க வேண்டும், நாங்கள் தடுக்கிற விஷயம் தீமையாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படை தௌவாவுல வர வேண்டும். இது எங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், குர்ஆனின் ஹதீஸின் அடிப்படையில் நன்மை இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம தௌவா என்கிற பெயரில் பிரச்சாரம் செய்ய முடியாது. குர்ஆனுடைய ஹதீஸுடைய போதனைகளின் அடிப்படையில் தீமை என்று உறுதிப்படாத ஒரு விஷயத்தை பிரச்சாரம் செய்ய முடியாது. எனவே நாங்கள் ஒரு விஷயத்தை ஏவுவதாக இருந்தால் குர்ஆனுடைய ஹதீஸுடைய நேரடிய தெளிவின் பிரகாரம் அது நன்மை என்பது உறுதியாக எங்களுக்கு தெரிய வேண்டும். ஒரு விஷயத்தை நாங்கள் தடுக்கிறதாக இருந்தால் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அது தீமை என்பது எங்களுக்கு உறுதியாக தெரிய வேண்டும். இதோ இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு அம்சம். இரண்டாவது, நன்மை ஏவப்படுவது போலவே தீமையும் தடுக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய தௌவாவோடு ஏற்பட்ட பெரிய ஒரு சரிவுதான், தீமையா தடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நன்மையை ஏவினால் தீமை தானாக போய்விடும். அதுக்கு என்ன உதாரணம் என்று சொன்ன, இருட்டா இருந்துச்சுன்னா நாங்க லைட்டை போட்டா இருட்டு தானா போயிரு. லைட் போடுறதுன்றது நன்மையை கொண்டு வரது, நன்மையை கொண்டு வந்துட்டா தீமை தானா போய்விடும் என்ற ஒரு சித்தாந்தம். இது கிறிஸ்தவ பிரச்சாரத்தினுடைய சித்தாந்தம். தீமையோடு எதிர்த்து நில்லாதே. ஒரு தீயவன் வந்து உன்னை ஒரு மைல் வருமாறு நிர்பந்தித்தால் நீ அவனோடு 2 மைல் சென்று விடு. ஒரு தீயவன் வந்து உன் மேலாடையை கேட்டால் நீ கீழாடையும் கொடுத்து விடு. தீமையோடு எதிர்த்து நிற்காதே என்கிறது கிறிஸ்தவ பிரச்சாரத்தினுடைய ஒரு அடிப்படை. இந்த அடிப்படை இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு வந்தது. தீமையை எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, நன்மையை ஏவினால் தீமை தானாக போய்விடும் என்ற ஒரு சித்தாந்தம். உண்மையிலேயே சரியாக இருந்திருந்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நன்மையை ஏவுங்கள் என்று மட்டுமே சொல்லியிருக்கலாம். நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள் என்று ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எனவே நன்மை ஏவப்பட வேண்டும், அதே போல தீமைக்கு எதிரான பிரச்சாரமும் நடக்கணும். இது தௌவாவினுடைய இன்னொரு அடிப்படை. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சோழர்களே, ஏவப்படுகிற நன்மையில் எது முதன்மையாக இருக்க வேண்டும், தடுக்கப்படுகிற தீமையில் எது முதன்மையாக இருக்க வேண்டும், இதிலும் தௌவாவினுடைய அடிப்படையாக நாம் இனம் காண வேண்டிய ஒரு பிரச்சனை. நாங்கள் நன்மையை ஏவ வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய நன்மைகளில் ஆக முதன்மையானது தௌஹீத். இஸ்லாம் கண்டிக்கக்கூடிய தீமைகளில் ஆக உச்சகட்டமாக இருக்கக்கூடியது சிறுக்கு. அப்ப நாம் ஏவுகிற விஷயத்தில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது தௌஹீதை பற்றி. நாம் தடுக்கிற விஷயத்தில் ஆக உச்சகட்ட அதாவது முக்கியத்துவம் கொடுத்து தடுக்க வேண்டியது இலை வைத்தல். இன்னைக்கு இதிலிருந்து தௌவா சரிஞ்சிருப்பதை நாம் பார்க்கிறோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தௌஹீத் பத்தி பிரச்சாரம் செய்யறது வந்து நம்ம ஜமாத்துக்குரிய விஷயம் கிடையாது, அதை பார்க்கறதுக்கு ஒரு ஜமாத் இருக்குது. நீங்க ஜமாத்துக்கு என்ன பேர் வச்சுட்டு வேணுமானு இருந்துட்டு போயிடலாம். ஆனால் இருக்கிற அங்கத்துவத்தில் தௌஹீத்ல குறைபாடு இருக்குமாக இருந்தால் அவருடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. சிறுக்கினுடைய விபரீதம் தெரியாம அவர்கள் சிறுக்கு சேர்வராக இருப்பாங்கன்னு சொன்னால் அவருடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படாது. அதே நிலையில மூத்தா போன அவர்கள் நரகத்துக்குரியவர்களாக மாறுகிற அபாயம் இருக்கிறது. எனவே இஸ்லாமிய பிரச்சாரத்தினுடைய அடிப்படை ஏவப்படுகிற நன்மையில் முதன்மையானது தௌஹீத், எதிர்க்கப்பட வேண்டிய தீமையில் முதன்மையானது சிறுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாது பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிற போது சொல்லி அனுப்புறாங்க, மாது நீங்கள் அஹ்லுல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திடம் போகிறீர்கள், அவ்வளமா தகுவும் நீங்கள் அவர்களை முதலாவது இரண்பால் அழைக்க வேண்டும் என்றால் சஹாதத்து அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் சஹாதாவின் பக்கம் நீங்க அழையுங்க. அது அவர்கள் ஏற்றுக்கொண்டால் 5 நேர தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார் என்பதை சொல்லுங்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய சொத்து செல்வங்களிலே ஜகாத்தை விதியாக்கி இருக்கிறார் என்கிறத சொல்லுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஃவா உள்ள எது முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியது என்பதை முக்கியப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சோழர்களே, ஏவப்பட வேண்டிய விஷயங்கள தௌஹீத் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும், எதிர்க்கப்படக்கூடிய விஷயத்தில் சிறுக்கு வந்து முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். இதே போல நாம் ஏவுறதுல ஹலால் முக்கியத்துவப்படுத்தும். ஹலால் என்று சொல்லிச்சோம்னா இந்த ஹலால் லேபிள் கிடையாது, நம்ம உழைக்கிற உழைப்புல ஹலால் வரணும், எங்களுடைய பொருட்கள் வாங்கல ஹலால் வரணும், இதுக்கான பிரச்சாரம் நடக்கணும். அதே நேரம் நாம் உண்ணுகிற உணவுல ஹராம் வந்துடக்கூடாது, உழைக்கிற உழைப்புல ஹராம் வந்துவிடக்கூடாது என்றதுக்கான அதுக்கு ஹராத்துக்கு எதிரான பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும். சதக்காவை நம்ம ஏவோம் சொன்னா கஞ்சத்தனத்திற்கு எதிராக அதை எதிர்க்கணும். இப்படி தவாவுல நன்மைகள் ஏவப்பட வேண்டிய ஒரு பகுதி இருக்குது, எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இருக்கிறது. இந்த தீமையை தடுக்கிற போது அதுல நாங்க கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கு. தீமையை தடுக்கிறதுன்னு சொன்னால் நம்ம எதிர்க்கிற தீமையினுடைய அளவு என்ன? ஒரு சிறுக்கை எதிர்க்கிறதுக்கும் பித்தத்தை எதிர்க்கிறதுக்கும் ஒரு ஹராத்தை எதிர்க்கிறதுக்கும் அல்லது அதாவது ஹராம் அளவுக்கு வராத விடுவதுதான் நல்லது என்று ரசூலுல்லாஹ் போதிக்கப்பட்டு வழிகாட்டப்பட்ட ஒரு நாங்கள் அதாவது சிக்கலுடைய பாசையில சொல்றதானா மக்கள் என்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். நான் சாதாரண ஒரு விஷயத்தை சிறுக்கனுடைய அளவுல எதிர்க்க முடியாது. நான் அதாவது சந்தேகத்துக்குரிய ஒன்றா ஹராம் என்றோ ஹலால் ஒன்றோ தீர்ப்பு சொல்ல முடியாது. அப்ப நம்ம தௌவா செய்கிற போது அதுல நமக்கு பேணுதல் இருக்க வேண்டும். அல்குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தகூலு லிமா கஸிபு அல்சினத்துக்கும் கதிப, ஹாதா ஹலாலும் வஹாதா ஹராமன். உங்கள் வாயில் வந்த மாதிரி எல்லாம் இது ஹலால் இது ஹராம் என்று நீங்க சொல்லாதீங்க. ஹலால் சொல்றதாக இருந்தாலும் நமக்கு ஆதாரம் இருக்கணும், ஹராம் சொல்றதாக இருந்தாலும் நமக்கு ஆதாரம் இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சோழர்களே, அப்ப நாங்க தீமையை தடுக்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த தீமையை தடுக்கிற போது நம்மிடத்தில் பல விஷயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதுல சில செய்திகளை அழகாக சுட்டிக்காட்டுறாங்க. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம தடுக்கிற விஷயம் மார்க்கத்தின் அடிப்படையில் ஆதாரங்களுக்கு முரண்பட்டதாக தெளிவான தவறாக இருக்க வேண்டும். நான் ஒரு விஷயத்தை விட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன், நான் அதை ஏவ முடியாது. நான் அதை வந்து ஒரு ஆலோசனையா சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அது அந்த லெவல தான் கையாண்டு இருக்கிறாங்க. புரைதான் நினைக்கிறேன், ஒரு பெண்மணி அவங்க அடிமையா இருந்தாங்க, அவங்கள ஆயிஷா அடிமை, அவங்கள உரிமை விட்டுறாங்க, அவங்கள மாப்பிள்ள அடிமை. இப்ப இந்த பொம்பளை சுதந்திரமா இருக்கிறாங்க, மாப்பிள்ள அடிமையா இருக்கிறாங்க. இவ மாப்பிளையோட வாழ விரும்பல, அவ என்ன செய்யறான்னு சொன்னா மாப்பிள வேணான்னு போறாங்க. அந்த பாவப்பட்ட மாப்பிள என்ன செய்யறாருன்னா பொம்பளைக்கு பின்னாலே அழுதுட்டு போறாரு, என்ன விட்டு போயிடாத என்ன விட்டு போயிடாத அழுதுட்டு போறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல இருந்த அப்பாஸ் அவங்க நினைக்கிறேன் சொல்றாங்க, பாருங்க அந்த புரைரா அந்த மாப்பிள மேல வச்ச வெறுப்ப பாருங்க, அந்த மாப்பிள இவ மேல வச்சிருக்க அன்பை பாருங்க, அவன் வேணான்ட்டு போறான் பின்னால அழுதுட்டு போறான்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கூப்பிடி சொல்றாங்க, நீங்க அவரோட சேர்ந்து வாழுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க தெளிவா ஒரு கேள்வி கேட்கறாங்க, யாரோ சொல்லல மார்க்க சட்டமாக நீங்க எனக்கு இதை சொல்றீங்களா அல்லது நீங்க அவருக்காக ஏதாவது பரிந்து பேசுறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப நபி சொல்லலாம் இல்ல கட்டாயம் இல்ல, நீ விட்டுட்டு போறா விட்டுட்டு போயிடலாம், நான் அவருக்காக பரிந்து பேசுறேன், அவர் அழுகிறத பார்த்தா பரிதாபமா இருக்குது, அதுக்காக நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போன்னு சொல்லி உன்னிட்ட பரிந்து பேசுறேன் சொல்கிற போது அந்த பொம்பளை என்ன சொன்னா, இது வெறும் பரிந்துரையாக இருந்தால் எனக்கு அவர்கிட்ட எந்த தேவையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஒரு நபி, நான் சொல்றது நீ கேட்க மாட்டியா என்று அந்த இடத்துல அது அவரோட உரிமை. நேரடியாக மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, அவங்க கட்டுப்பட்டிருப்பாங்க. அப்ப இந்த நிலைப்பாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட எடுத்திருக்கிறாங்க. அப்ப நான் ஒரு விஷயத்தை நான் ஏவுறதாக இருந்தால் அது மார்க்கத்தில் தெளிவா இருக்கணும், நம்ம ஒரு விஷயத்தை தடுக்கிறதாக இருந்தால் மார்க்க ரீதியில் அது பிழையா இருக்கணும். மார்க்க ரீதியில் அது பிழையாக இல்லாத பட்சத்தில் அதை தடுக்கிற உரிமை நமக்கு இல்லை, இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, தவறை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சிஐடி வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. இவர் தவறு செய்யறாரா உத்து பார்ப்போம், அவரோட போன் எடுத்து பார்ப்போம், யார் யாரோட கண்டக்டர் இருக்கிறாரு, போன்ல என்ன இருக்குது, இந்த மாதிரி தவறை தடுக்கிறதுக்காக சிஐடி வேலை பண்ண முடியாது. நாங்க ஒருவர் அதாவது தவறு வெளிப்படையாக இருக்கணும், நாங்க உறவு பார்த்து இவருடைய தவறை கண்டுபிடிச்சு அவரை கண்டிக்கிறது என்கிற நிலை இருக்கக்கூடாது. இந்த மதரசா பிள்ளைகள் இருக்கிறாங்க, நீங்க தவறு செய்யறீங்களான்னு பார்ப்போம் நாங்க, அதுவே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கீங்க அது வேற விஷயம், ஒரு கவர்மெண்ட் செய்யறது வேற விஷயம். தாயியாக இருந்து நம்ம களத்துல பிரச்சாரம் செய்யும் போது இவர் போறாரு எங்க போறான்னு பார்ப்போம், எந்த வீட்டுக்கு போறான்னு பார்ப்போம், பின்னால போய் பாக்குறது பார்த்து போட்டு பயம் பண்றது எல்லாம் இது சரி வராது. ஒரு நிர்வாக கட்டுப்பாடுன்றது வேலை அரசாங்க கவர்மெண்ட் வந்து சிஐடி வேலை பார்க்கும், பார்க்கத்தான் வேணும், பாதுகாப்புக்கான வேலைகள் அதுல இருக்குது. தவாவுக்கு வந்து உறவு பார்த்து தீமைகளை தலைத்துவதுங்கிறது கிடையாது. ஒரு மனிதனிடத்தில் தவறு இருந்து அந்த தவறு அல்லாஹ்வுக்கும் அந்த மனிதனுக்கும் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அந்த தவறை தெரிந்தால் கூட பேசக்கூடாது என்கிறதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. வெளியே பேசினா அது கீபத்தாகும், புறம் பேசுவதாகும். அப்ப நம்ம தௌவா களத்துல தௌவா செய்கிறோம் என்ற பேர்ல அவர் அவருக்கு தெரியாம வீடியோ எடுக்கிறது, அதை எடுத்து பேஸ்புக்ல போடுறது, அவங்கவுங்கள பத்தி ரகசியங்களை எடுத்து இந்த சமூக வலைத்தளங்களை போடுறதெல்லாம் தௌவாவாக அமையாது. இது நன்மையை ஏவுறதாகவும் இருக்காது, தீமையை தடுக்கிறதாகவும் இருக்காது. நாங்க வந்து பகிரங்கமான ஒரு ஹலாத்தை செய்யறதாக இருக்கு. அப்ப இந்த ஒரு தவறு வந்து அதாவது பகிரங்கமாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைப்பு பாருங்க. இரண்டாவது அடுத்ததாக தனியா சொல்றதுக்கும் இந்த செய்தி ஆதாரமா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற சந்தர்ப்பத்தில் கனிமத்து பொருள் பங்கு வச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து நபி அவங்களை பார்த்து நேரா சொல்றாரு, யா முஹம்மது அதில், முஹம்மது நேர்மையா பங்கு வைங்க, நீங்க நேர்மையா பங்கு வைக்கல என்று சொல்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வேதனையா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இல்லம் அதில் பமை அதில், நான் நேர்மையாக பங்கு வைக்கலன்னு சொன்னா வேற எவன் நேர்மையாக பங்கு வைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. அப்ப இது நபி அவர்களுடைய உள்ளத்துல பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் சில கேட்கிறாங்க, யாரோ சில உடுங்க இந்த முனாபிக கொண்டுடுறோம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேண்டாம், அல்லாஹு யுஸ்ஸல்லி, அவன் தொழுகிறாளா இருப்பான் சொல்றாங்க. யாரோ சொல்லா எத்தனையோ பேரு தங்களுடைய வாயால சில நல்ல விஷயங்களை சொல்றாங்க, அவங்களுடைய உள்ளத்துல அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. இந்த இந்த மனிதனுடைய நிலைமையை பார்க்கும்போது வெளிப்படையாகவே அவர் ஒரு உண்மையான சஹாபியாக இருந்தால் ரசூலுல்லாஹ் இப்படி எடுத்து பேசியிருக்க மாட்டாரு, இது வெளிப்படையா தெரியுது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கடா, மக்களுடைய உள்ளங்களை பிளந்து பார்க்குமாறு நான் ஏவப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த அதாவது மறைமுகமான விஷயங்களை வச்சு நம்ம அதாவது ஒரு ஆளை வச்சு அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறது என்ற இந்த அடிப்படை இருக்கக்கூடாது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு தவறை நாம் தடுக்க போகிறோம், அந்த தவறை தடுக்க போறதுனால ஒரு பிரச்சனை வரும், அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற தவறை விட ஒரு பெரிய பிரச்சனை வரும் என்றிருந்தால் அப்ப நாங்க அந்த தவறை தடுக்கிறத விடலாம், விட வேண்டும். இது சம்பந்தமாக வேறு சில விஷயங்களை கடைசியாக சொல்லலாம். தவறை நம்ம தடுக்க போறதுனால இன்னொரு விளைவு வருது என்று சொன்னா, அந்த இடத்துல நம்ம தவறை தடுக்கிறதுனால வேறொரு பாதிப்பு வருதுங்கிற காரணத்தினால அந்த இடத்துல நம்ம தீமைக்கு எதிரான பிரச்சாரத்தை விடலாம். இந்த இடத்துல பாருங்க, இந்த முன்னால சொன்ன இந்த ஹதீஸ்லயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கொல்லாம விடுவதற்கு ஒரு காரணம் சொல்றாங்க. சஹாபாக சொல்றாங்க, உடுங்க வெற்றுவோம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பத்தி சில அறிவித்தல்கள் செய்யறாங்க. அத கொல்லாம விடுவதற்கு அவங்க சொல்ற காரணங்கள் ஒன்று என்னன்னு சொன்னா, நான் இப்ப இவனை கொண்டா மக்கள் எப்படி பேசிக்குவாங்கடா, முகமது தன் தோழர்களையே கொள்கிறார் என்று மக்கள் பேசிக்குவாங்க, தவறான ஒரு வதந்தி வரும். வெளி உலகத்தினுடைய பார்வையில இவனும் ஒரு சஹாபியாக மக்கள்னால பார்க்கப்படுறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இவன் இப்படி பேசுறான், இவன் நிபாகத்தனம் இருக்குதுன்னு நான் கொண்டு விட்டால் வெளியே என்ன பேசுவாங்கடா, இஸ்லாத்துக்கு போற ஆக்களையே முகமது பிடிச்சு கொள்கிறாரு பேசிக்குவாங்க. அப்ப இஸ்லாத்துக்கு வருவது நிக்கும், மக்கள் பயப்படுவாங்க. நாங்க இஸ்லாத்துக்கு போனா ஊரால நமக்கு அடிப்பாங்க, அங்க போனா அவரு என்னமால இது சொன்னா பிடிச்சு கொண்டு போட்டுருவாரு என்கிற நிலைமை பரவிச்சுன்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு அது தடையாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவ பின்னால ஒரு பிரச்சனை வரும் என்றதுனால அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதாக பார்க்கிறோம். இதே போல அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்கிற முனாபிக் இருந்தால், முனாபிக் என்பது எல்லாருக்கும் தெரியும், முனாபிக்களுடைய தலைவராக இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் அவனுக்குரிய தண்டனையை கொடுக்காம விட்டுருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு சொல்லப்பட்டது, அந்த அவதூறு கிளப்பி விட்டவனே அவன் தான். மூணு சகாபாக்கள் பங்குபற்றினாங்க, சகாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை கொடுத்தாங்க, ஆனால் இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு தண்டனை கொடுக்கல. இது சம்பந்தமாக அந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய வரலாறை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் காரணம் சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் ஒரு முனாவிக்காக இருந்தாலும் ஹவுஸ் ஹஸ்ரத் என்ற ரெண்டு கோத்திரத்தை சேர்ந்தவங்களாலும் அவன் மதிக்கப்பட்டவன். அவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா பழைய அந்த மரியாதையினால புள்ளுக்குள்ள சிக்கல்கள் வரலாம். இப்ப நிறைய உதாரணமாக ஒரு கவர்மெண்ட் வருது,
அதுக்கு முன்னால இருந்த கவர்மெண்ட்ல தவறு செஞ்சிருக்கிறாங்க, நல்லா தெரியும். கவர்மெண்ட் தண்ணி கொடுக்கும் கடுமையா யோசித்தான் கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, தண்டனையை கொடுத்தா அங்கங்க பிரச்சனை வரைக்கும், அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நிறைய சிக்கல்களை சம்பாதிக்க வேண்டி வரும். பின்னால வர பிரச்சனைகளை பார்த்து தண்டனைகள் பிற்போடப்படும் நாங்க பாக்குறோம். அப்ப இதுல அவருக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு தீமையை தடுக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவு இருந்த தீமையை விட பெரிய ஒரு தீமையை உருவாக்கும் என்றிருந்தால் அந்த இடத்துல தீமையை தடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் நன்மையை கொண்டு வாரதுக்கு முயற்சி செய்வதை விட தீமையை தடுப்பதற்கு முயற்சி செய்வதுதான் இஸ்லாத்துல முன்னிலைப்படுத்தப்படுது. மார்க்கத்தில் நன்மையை செய்யறதை பொறுத்தளவுல சக்திக்குட்பட்டவரை செய்யுங்கள் இஸ்லாம் சொல்லியிருக்கு. ஒரு நன்மையை செய்யறது விஷயத்துல சக்திக்குட்பட்டவரை செய்யுங்க, ஆனா தீமையை தவிந்து கொள்ற விஷயத்துல சக்திக்குட்பட்டவரை தவிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படல. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஏவினால் உங்களுக்கு ஏன் உங்கள் முடிந்தளவு செய்யுங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை நான் தடுத்தால் முழுமையாக தவிந்து கொள்ளுங்கள். அப்ப தீமையை தவிர்ப்பதற்கு தான் முன்னுரிமை. நான் அதை நடைமுறைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா விளங்கும் நினைக்கிறேன். உதாரணமா நாங்க ஒரு ஊர்ல ஜமாத்துல பிரச்சாரம் செய்யறோம், எங்களுக்கு இன்னொரு 10-20 பேர் சேர்ந்துட்டாங்க, ஒரு சென்டர் அமைச்சிட்டோம். இப்ப எங்கட சகோதரர்களுக்கு ஒரு ஆசை வருகுது, நாங்க ஜும்மாவுக்கு தூர போறோம், எங்கட சென்டர்லயே நாங்க ஜும்மா ஆரம்பிக்கலாம். ஜும்மா ஆரம்பிக்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? ஒரு நன்மையை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்ய போறோம். ஆனால் அந்த நன்மையை கொண்டு வரதுக்கான முயற்சியில சில நேரம் நம்மகிட்ட இருந்து பள்ளி பறிபோயிடும், எங்களை பிரச்சனை வரும். இப்ப நாங்க அந்த நன்மையை கொண்டு வரதுக்கான முயற்சியில முன்னிறங்குறதா, பள்ளி பறிபோக கூடாது என்ற பாதுகாப்புக்கான வழியில நம்ம இருக்கிறதா என்று கேட்டால், அங்கு பள்ளியை பாதுகாக்கிறதா முக்கியம், பள்ளி பறிபோயிடக்கூடாது, அந்த தீமையை தவிர்க்கிறது தான் முக்கியம். ஆனா இத மக்கள் எல்லாம் உடனே ஜீரணிச்சுக்க மாட்டாங்க. ஆரம்ப காலத்துல சில பள்ளிகள்ல ஜும்மா ஆரம்பிக்க போறோம்னு சொல்லும் போது வேணா இப்ப ஆரம்பிக்காங்கன்னு சொன்னா அந்த சகோதரர்கள் நம்ம ஏசிட்டு போயிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் என்ன தொகுதிவாதியா ஜும்மா ஆரம்பிக்க வேணாம்னு சொல்றீங்க, நீங்க எல்லாம் எங்களுக்கு பயம் பண்ணி போட்டு அதாவது ஜும்மா ஆரம்பிக்க வேணாம்னு எங்களை பின்னுக்கு தலைவா பாக்குறீங்க. ஆரம்பிச்ச உடனே பள்ளிக்கு பிரச்சனை வருது, பள்ளி பத்த வைக்கப்படுது, பள்ளி உடைக்கப்படுது, நீண்ட காலமா பள்ளி கோர்ட் கேஸ்ல இருக்குது, 5 நேர தொழுகைக்கும் வழி இல்லாத நிலை வருது. அப்ப இந்த பின்விளைவுகளை பார்க்கும்போது இருக்கிற இந்த லெவலில் கொஞ்சம் காலம் போறதுன்றது நல்லது. அப்ப நம்ம ஒரு தீமையை தடுக்கும் போது அதனால பின்னால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்று நம்ம பார்க்கணும் என்கிற அம்சம். அதாவது இங்கு சுட்டிக்காட்டப்படுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ்ல இதை தெளிவாக அந்த நபி அவங்களுடைய அந்த ஹதீஸ்ல நாங்க பார்க்கணும். அதே போல ஒரு தீமையை தடுக்கும் போது எதிர்காலத்தில் இப்படி ஒரு தீமை வரும் என்கிறதுக்காக இப்ப நம்ம அதை செய்யறதுங்கிறது தவறு. இந்த மனிதனை கொல்வதற்கு சகாபாக்கள் அனுமதி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கல. கொடுக்காத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இவனுடைய சந்ததியிலிருந்து ஒரு கூட்டம் வரும், அவர்கள் குர்ஆன ஓதுவாங்க, அவருடைய தொண்டைக்கு கீழே அது இறங்காது, அம்புல இருந்து வில்லு எப்படி வேகமா வெளியேறுமோ அதே போல அவங்க இஸ்லாத்தோட்டு வெளியேறிடுவாங்க. அந்த நேரத்தில் நான் இருந்தால் ஆது சமுதாயம் சமூக சமுதாயம் அழிக்கப்பட்டது போல் நான் அவர்களை அழிப்பேன். அப்போது யார் இருக்கிறாங்களோ அவங்க இவங்களை கொள்ளுங்க, பைநபி கத்லிகம் அஜ்ரா. அந்த நேரத்தில் நீங்க அவங்களை கொண்டா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இவருடைய சந்ததியிலிருந்து தான் அந்த மக்கள் வருவாங்க, சந்ததியில் வருவாங்க. நான் இப்பயே ஆளை கொண்டா சந்ததியே இல்லாமல் போயிருமே நம்ம நினைக்கலாது. அவன் சந்ததியிலிருந்து எப்ப அந்த தவறு அவங்க வெளிப்படுத்துறாங்களோ அப்பதான் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இப்படி சில அடிப்படைகளை தீமையை தடுக்கிற போது சில அடிப்படைகளை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது தவா களத்தில் கவனிக்கப்பட வேண்டியது ஒன்று. அதே போல தீமையை தடுக்கிற போது தீமை தடுக்கப்பட வேண்டும் மென்மையான வார்த்தைகளினால், நல்ல வார்த்தைகளினால். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவா மனுஷன் சில இயல்புகள் இருக்கு. நாங்களும் கூட சாதாரண ஒரு டாக்டர் மறந்துருக்க போறோம், மருந்து 3 நாளைக்கு தருவார், தந்துட்டு சொல்லுவாரு 3 நாள் மருந்தை குடிச்சிட்டு 4ஆம் நாள் வாங்க திரும்ப செக் பண்ண வரோம். நமக்கு எரிச்சலா இருக்கு, இவருக்கு மருந்து 3 நாளைக்கு குடிக்கணும், அதுக்கு இவர் கூப்பிடுறது சில நேரம் அடுத்த முறையும் செக் பண்ணி போட்டு 250 ரூபா சல்லி அடிக்கிறது கூப்பிடுறாரு நம்ம நினைச்சுக்கலாம். சில டாக்டர் போனோம்னா ஒன் ஷாட் நோக் அவுட் சொல்லுவாங்க, ஒரு மருந்து அடிச்ச உடனே நோயெல்லாம் அப்படியே இல்லாம போயிரு, ஓவர் டோஸ் கொடுப்பாங்க. ஆனா மக்களுக்கு யார பிடிக்கும் சொன்னா அந்த டாக்டர் போனா ஒரே மருந்தோட எல்லா நோயும் சரி, நமக்கு அவங்களை தான் பிடிக்கும். தௌவா களத்திலையும் இதே போன்ற ஒரு மனநிலை இருக்குது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணணும், இவங்களோட அந்த அந்த போக்குக்கு நாங்க வந்துட்டோம்னு சொன்னா எங்களுக்கு அதை விட்டுட்டா வேற ஒரு வழி வராது. ஓவர் டோஸ் மருந்து குடிச்சவங்களுக்கு நார்மல் மருந்து கொடுத்தா லேசாகாது, அவங்களுக்கு அவங்களுடைய உடம்பு அதுக்கு பழக்கப்பட்டிருக்கும். நாங்களும் அதாவது தௌவாக்களத்தில் இந்த வேகமான ஒரு போக்குக்கு பழக்கப்பட்டோம் சொன்னா நிதானமான போக்கு எங்களுக்கு கோழைத்தரமா தெரியும், நிதானமான போக்கு என்றது எங்களுக்கு பின்னடைவா தெரியும். ஆனால் ஏனும் காரணம் என்று சொன்னா நாங்க அந்த ஓவரான ஒரு டைப்புக்கு பழக்கப்பட்டு விடுவோம். நிமிடத்தேமியார் சொன்னாங்க, தீமையை தடுக்கணும் ஆனா மென்மையான வார்த்தைகளை தடுக்கணும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா மென்மை தன்மைக்கு எதுக்குமே இல்லாத வெற்றிகரமான தன்மைகளை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான் என்கிற அம்சங்களை அந்த இடத்துல இமாம் இப்னு தைமியா அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். தீமையை தடுக்கிற போது இந்த விஷயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த கன்னியத்துக்குரிய சொல்களை இன்னொரு வசனத்தை நம்ம உதாரணத்தை எடுத்துக் கொள்ளலாம். தௌவா சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஒரு வசனம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் ஹாதிஹி சபீலி, நபியே இந்த மக்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் எனது நேரான வழி. அதுஓ இலல்லாகி அலா பசீரத்தின், தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் உங்களை நான் உங்களை அல்லாவின் பக்கம் நான் அழைக்கிறேன். அனவமனித்தபாடி, நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் அல்லாவின் பால் அழைக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இது தௌவாவினுடைய சில முக்கியமான அடிப்படைகள் சொல்லக்கூடிய ஒரு வசனம். முதலாவது பாருங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் எனது வழி என்று நம்ம சொல்லக்கூடிய செய்தி பகிரங்கமா சொல்லப்படுது. இஸ்லாமிய பிரச்சாரத்தில் சில அமைப்புகள் இருக்குது, ரகசிய அமைப்புகள், அவங்களுடைய முழுமையான மெசேஜ் என்னங்கறத சொல்ல மாட்டாங்க. நீங்க போகணும், அவங்களை ஏற்றுக்கொள்ளணும், பையத்து செய்யணும், ஒரு படித்தரமா வரணும், ஒரு உச்சமான படித்தரத்துக்கு வந்ததுக்கு போதுதான் அவங்களை இயக்கத்தினுடைய அடிப்படை என்னங்கிறது சொல்லப்படும். அதுவரைக்கும் அடிப்படை சொல்லப்பட மாட்டாது, ரகசிய அமைப்புகள். இந்த தௌவா முறையை நபி அவங்க கையாளல. ஹாதிஹி சபீலி, அவங்களை வழி என்றது திறந்த புத்தகமா இருக்கும். அப்ப இது தௌவா அவருடைய அடிப்படை, ரகசிய அடிப்படை, ரகசிய அமைப்பு என்ற அடிப்படையில் செய்யப்படக்கூடிய தௌவா அமைப்பு என்றது இஸ்லாமிய அமைப்பு கிடையாது. இப்ப இலங்கையில இன்னொரு புதிய ரகசிய அமைப்பு ஒன்று உருவாகி கொண்டு வருகிறது. இவங்களுடைய இந்த பிரச்சாரத்தினுடைய தன்மை என்னங்கிறத கீழ்மட்டத்துக்கு அறிய மாட்டாங்க. கொள்கை என்னங்கிறது மேல வந்தது போதுதான் அறிவாங்க. அதுக்கு அவை கழுவி 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 அதுக்கு பிறகு விட்டு போக மாட்டாங்கிற லெவல் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் வந்து சரியான இஸ்லாமிய தௌவாவை செய்யல. இரண்டாவது, இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான ஆளு தௌவாவினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா, அதுவும் இதெல்லாம் அல்லாவின் பால் நான் உங்களை அழைக்கிறேன். அப்ப தௌவா எதன் பால் அழைக்கப்பட வேண்டும் சொன்னா இயக்கத்தின் பால் அல்ல. நம்ம மற்றவங்களை சொன்னா தப்பா போயிடலாம். நம்ம ஜமா கன்சாரி துண்டத்தின் பக்கம் வாங்க, அல்லது இந்த டிஜே அந்த டிஜே பக்கம் வாங்க, இது வந்து இஸ்லாமிய அல்லாவின் பால் அழைக்கிறது தான் தௌவா. நம்ம அல்லாவின் பால் உள்ள அந்த செய்தியை நடைமுறைப்படுத்துறதுக்கு நிர்வாக அமைப்புகள் இருக்கலாமே தவிர அந்த நிர்வாகத்தின் பக்கம் அழைக்கிறது என்றது தௌவா கிடையாது. நம்ம அல்லாவின் பால் அழைக்க வேண்டும். அப்ப தௌவாவினுடைய அடிப்படை என்றது தனிநபர்கள் பால் அழைப்பது கிடையாது, தனி அமைப்புகள் பால் அழைப்பது கிடையாது. தௌஹீத் பிரச்சாரத்தில் இந்த நோய் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க ஆரம்ப கால தாயிகள் எடுத்து பாருங்க, அவங்களுக்குன்னு பார்ட்டி இருக்காது, அவங்களுக்குன்னு குரூப் இருக்காது. அப்துல் வஜீபுடைய குரூப், அல்லது மீரா மொழியுடைய குரூப், அல்லது அபுபக்கர் சித்திக்மானுடைய குரூப், இந்த மாதிரி குரூப் விஷயம் கிடையாது. பின்னால வந்து சில இளம் தாய்களுக்கெல்லாம் அவங்களுக்குன்னு குரூப் இருக்குது, அவங்களுக்குன்னு பார்ட்டி இருக்குது. அப்ப இந்த தௌவாவில் எங்கெங்கயோ சில சில மிஸ்டேக்குகள் விடப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அது இல்லல்லாம் நாம் அழைப்பது அல்லாவின் பால் இருக்க வேண்டும். அல்லாவின் பால் எதற்காக அழைக்கிறோம், அல்லாவுக்காக அழைக்கிறோம். அப்படி சேர்வதனால எங்களுக்கு லாபம் வர வேண்டும் என்கிறதுக்கோ, எங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வர வேண்டும் என்கிறதுக்கோ, நாங்க என்ன செஞ்சாலும் நியாயப்படுத்துறதுக்கு அதுக்கு ஒரு கூட்டம் இருக்க வேண்டும்ங்கிறதுக்கோ, எங்களுக்கு எதிர்ப்பு வருகிற போது அதுக்கு பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு பின்னால ஒரு அமைப்பு இருக்கணுங்கிறதுக்கோ இது கிடையாது. அல்லாவின் பால் அழைக்க வேண்டும், அல்லாவுக்காக அழைக்க வேண்டும். அடுத்த ஒரு அடிப்படை இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, அல்லாஹ் பசீரத்தின், தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில். தௌவாவுக்கான அடிப்படைகள் எல்லாம் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஆதாரம் இல்லாத செய்திகளின் அடிப்படையில், அல்லது தனிநபருடைய சிந்தனையில் உதித்த கொள்கைகளின்பால் அழைப்பது வந்து தௌவாவாக அமையாது. இன்னைக்கு நாட்டில் ஏற்பட்டுக்கூடிய பிரச்சனையை பாருங்க, தௌவா எதுக்கெல்லாம் நடக்குது? சாதாரணமா இன்னைக்கு அண்மை காலமா ஏற்பட்ட பிரச்சனை தான் பெண்கள் முகத்தை மூடுறதா துறக்கிறதாங்கிறது. இது நீண்ட காலமாக பெண்கள் முகத்தை மூடுறது கட்டாயமா கட்டாயம் இல்லையாங்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. முகத்தை ஒரு பெண்ணை பொறுத்தளவு மூடுறதுக்கு அனுமதி இருக்குது, அவங்க விரும்பினாங்கன்னா துறக்கிறதுக்கும் அனுமதி இருக்கு. நசுசலாவுடைய காலத்தில் திறந்தும் இருக்கிறாங்க மூடியும் இருக்கிறாங்க. இப்ப யாரோ சிலர் முடிவு செய்யறாங்க முகத்தை மூடுறது ஹராம். ஒரு விஷயத்தை ஹராம் என்று தீர்மானம் செய்யறதாக இருந்தா குர்ஆன்ல சுன்னாவுல தடை செய்யப்பட்டிருக்கணும். அப்படி ஏதாவது தடைகள் இருக்கிறான்னு கேட்டா தடைகள் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணியக்கூடிய பெண்களை பத்தி சொல்கிற போது இஹ்ராம் அணியக்கூடிய பெண்கள் முகத்தை மூட வேணாம்னு சொல்றாங்க. இஹ்ராம்ல தடைப்படுவதெல்லாம் ஏனைய காலங்களில் ஆகுமானவர்கள், அத்தர் பூசக்கூடாது, பெண்களா இருந்தா கைக்கு சொச்சு போடக்கூடாது, ஆண்கள் தலைக்கு தொப்பி தலைக்கு மறைக்க கூடாது, இதெல்லாம் பிற நேரத்தில் ஆகுமானது. அப்ப முஹ்ராம் அணிகிற போது முகத்திலே போடாதுங்க சொன்னதே போடலாம் தான் சொல்லுது. அப்ப யாரோ சிலர் முடிவு செய்யறாங்க முகத்தை மூடுனா அவங்க விபச்சாரத்துக்கு போவாங்க, யாரு எவருன்னு தெரியாது, நான் முகத்தை முடிவு என் பொம்பளை சொல்லி கூட்டிட்டு யார வேணாலும் கூட்டிட்டு போகலாம். இந்த மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க. சரி, அப்படி யோசிச்சா நீங்க என்ன செய்யலாம்? ஏந்த பொம்பளைக்கு நான் முகத்தை மூட விட மாட்டேன், இருந்துட்டு போயிடலாம். ஆனா முகம் மூடுவது ஹராம் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டு அது பிரச்சாரம் செய்யப்படுது. எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்யப்படுதுன்னா ஒரு மதரசாவுக்குல அல்லது ஒரு பாடசாலையில பெண்கள் முகத்தை மூடுறாங்கன்னா அதுக்கு முன்னால வந்து முகம் மூடுறது ஹராம் என்று தௌவா நடக்குது. அப்ப அவங்க யோசித்த அந்த முடிவுகள் வந்து அதாவது வாஜிபு ஹராம் என்ற நிலைக்கு கொண்டு போய் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு ரசூலுடைய வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ற லெவலுக்கு கொண்டு போய் பிரச்சாரம் செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆக தௌவா என்றது அவரவர் மூளையில் உதித்தது கிடையாது, தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்கிறோம். இந்த மூன்று அம்சங்களை இந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம். இதே போல கண்ணியத்துக்குரிய சொல்களே, தௌவா சம்பந்தமாக சொல்லக்கூடிய இன்னொரு வசனத்தை பாருங்கள். வமன் அஹ்சன கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் பால் மக்களை தானும் அழைத்து தானும் நல்லமல் செய்து நான் முஸ்லீம்களில் ஒருவன் என்று சொல்பவனை விட அழகான வார்த்தையை சொல்பவன் யார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்கிறார். நான் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வது அழகான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எப்போது அழகு பெறும் என்றால் நான் தௌவா செய்ய வேண்டும், நான் சாலிகான அமலும் செய்ய வேண்டும். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தௌவாவினுடைய முக்கியமான ஒரு அடிப்படையை சொல்கிறான். தௌவா என்றது சொல்றது மட்டுமில்ல, செயலும் சேர்ந்தது. தௌவாவுல செயல் இருக்க வேண்டும். ஒரு பிரச்சாரத்தில் சொல்லும் செயலும் இருந்தால்தான் அது முழுமையான தௌவாவாக இருக்கும். அதுல முழுமையான ஒரு அதாவது லாபத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு அடிப்படை இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா தௌவாவுடைய அடிப்படை அதுக்குரிய வழிமுறைகள் என்கிறதை படிமுறையில சொல்வதை நாங்க பார்க்கிறோம். உதவிலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹசனா வஜாதில்ஹும் பில்லத்தி அஹ்சன். அல்லாஹ்வுடைய பார்வையில் பாதையில் ஹிக்மா அறிவை கொண்டும் நல்ல உபதேசங்களை கொண்டும் மிக அழகிய விதத்தில் நடக்கக்கூடிய விவாதங்கள் மூலமாகவும் நீங்கள் மக்களை அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த தௌவா ஒழுங்க பாருங்க, நீங்கள் அறிவின் மூலமாக அழையுங்கள், அழகிய உபதேசத்தின் மூலமாக அழையுங்கள், மிக அழகிய விவாதங்கள் மூலமாக அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதுல பாருங்க, பயான பத்தி அல்லாஹ் சொல்கிற போது நீங்க பயான் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லல, மௌஇலத்தில் ஹசனா அந்த பயான் நல்ல பயானாவும் இருக்கணும், அழகிய பயானாவும் இருக்கணும். இன்றைக்கு தௌவா களத்தில் ஏற்பட்டுக்கூடிய நிலை என்னன்னு சொல்லிட்டோம்னா வார்த்தை பிரயோகங்கள் கூட கடுமையானதாக மோசமானதாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். சில பேருக்கு அந்த வார்த்தை பிரியவங்களை எப்படி அழகா பேச்சுன்னு சொன்னா, ஒரு பிள்ளைய கூப்பிட்டு உன்னோட வாப்பாவை கொஞ்சம் வர சொல்லுங்க சொல்லலாம். அந்த புள்ளோட வாப்பா வந்து அந்த புள்ளோட உமார மாப்பிள்ள, அந்த புள்ளி என்று அப்படி சொன்னா உம்மோட மாப்பிள்ளைய கூப்பிடுறான்னு சொல்லலாம். ஆனா சில பேருக்கு உங்களோட வாப்பாவை வர சொல்லுன்னு சொன்னா பிடிக்காது. உங்க உம்மோட மாப்பிள்ளைய வர சொல்றான்னு சொன்னா தான் அவங்களுக்கு அது சரியா சொல்ற மாதிரி தெரியுது. இந்த மாதிரியான பேச்சு முறைகள், கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் வந்திருக்கு. ஆனா அல்லாஹ் தௌவாவை பத்தி சொல்ற போது மௌஇலத்துல் ஹசனா, அழகிய உபதேசம் எங்களை சொல்றான். விவாதத்தை பத்தி அல்லாஹ் சொல்கிற போது என்ன சொல்றான்னா, ஹசனா என்கிறது அழகானது, அஹசன் என்கிறது மிக அழகானது. விவாதத்தை பத்தி அல்லாஹ் சொல்கிற போது மிக அழகான முறையில விவாதம் செய்யுங்க அல்லாஹ் சொல்கிறான். அழகு போலாது விவாதத்துக்கு, அதை விட அழகா செய்யணும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இந்த இஸ்லாம் சொன்ன இந்த ஒழுங்குகள் சிதைவது வந்து தௌவாவினுடைய அடிப்படையாக இருக்காது. அடுத்து இந்த தௌவாவினுடைய ஒரு படிமுறை அல்லாஹ் சொல்வதை பாருங்க. அறிவின் மூலம் அலையுங்கள், அழகிய உபதேசத்தின் மூலம் அலையுங்கள், அழகா மிக அழகான விவாதங்கள் மூலமாக அலையுங்கள். இங்கு நான் சொன்ன அந்த ஓவர் டோஸ் சாதாரண ஏழு இருக்கிறவனையும் முதல் கட்ட தௌவா என்ன விவாதத்துக்கு வாரியா என்றது. விவாதம் என்கிறது முதல் கட்டமா போச்சு என்கிற நிலையை நாங்க பார்க்கிறோம். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்தை அழகா விளங்கப்படுத்துறாங்க. மனிதர்களில் மூன்று தரப்பார் இருப்பாங்க. ஒரு கூட்டம் எப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நன்மை செய்யணுங்கிற ஆர்வம் இருக்குது. நல்ல மக்கள், அவங்களுக்கு ஏதோ மார்க்கத்துக்கு நம்ம ஏதோ செய்யணும், இபாதத் செய்யணும் ஆர்வம் இருக்குது. எது இபாதத்துங்கிறது அவங்களுக்கு தவறா காட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க மார்க்கம் என்று சொன்னி மார்க்கம் இல்லாத செய்யறாங்க. அவங்களுக்கு சரியானது இதுதான் என்று காட்டி கொடுக்கப்பட்டால் அதை செய்வாங்க. இப்ப கடந்த காலத்தில் வாழ்ந்த சில பேரை பாருங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ குராபி மதரசாக்கள், சிறுக்க வளர்க்கக்கூடிய மதரசாக்களுக்கு பெரிய பெரிய தரமந்தர்களாக இருந்தவங்க சொத்துக்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. மக்கள் வழிகிட வேண்டும் என்றதுக்கு அவங்க எழுதி வச்சாங்க. ஏதோ நல்ல விஷயம் நடக்குதுன்னு எழுதி வச்சு அவங்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ தாய்மார்கள் மதரசா பிள்ளைகளை தங்களுடைய சொந்த பிள்ளைகள் கூட பார்த்திருக்கிறாங்க. ஆனா அந்த மதரசா குராபாத்தில் இருந்திருக்கு. அந்த பதுசா பிள்ளைகளுக்கு ராவையில அதாவது தலைபாத்தியா ஓடுறதுக்கு அவங்க வந்து தேத்தனி ஊத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பாங்க, நன்மை நினைச்சு செய்யறாங்க. அப்ப மக்கள் ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்குது. ஆனா நன்மை எதுன்றது தெரியாது அவங்களுக்கு. இதுதான் நல்லது என்று வழிய காட்டியோட ஹிக்மத், ஞானத்தை கொடுத்தால் போதுமானது அவங்க செய்வாங்க. இது ஆரம்ப கட்டத்தில் ஒரு கூட்டம். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கும், அவங்களுக்கு நன்மை தீமையெல்லாம் தெரியும், ஆனா பொடுபோக்கு அசட்டியா இருப்பாங்க. நன்மையை செய்யறதுல ஆர்வம் இருக்காது, தீமைகள் மேல கொஞ்சம் மோகம் இருக்கும். அவங்களுக்கு நன்மையை நன்மை தெரியும், ஆனா செய்யற அளவுக்கு அவங்களுக்கு உற்சாகம் போலாது. இது தீமைன்றது தெரியும், அதை தவிர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவம் போலாது. இவங்களுக்கு அழகான பயான்கள் மூலமாக நன்மையை செய்யறது ஆர்வம் ஊட்டணும், தீமையை தடுத்து தீமையை பத்தி எச்சரிக்கை செய்யணும். இது ரெண்டாம் கட்டத்தில் இருக்கிறோம். மூணாவது ஒரு கூட்டம் இருக்கும், அவங்களுக்கு உண்மை எதுங்கிறது தெரியும், பொய் எதுங்கிறது தெரியும். பொய்க்கு சாதகமாக வாதாடி கொண்டிருப்பாங்க, தீமையை நியாயப்படுத்தி கொண்டிருப்பாங்க. இவங்க தான் விவாதத்துக்குரியவங்க. இவங்களுடைய விவாதத்துக்கு எதுக்குன்னு சொன்னா, இவங்க தீமையை சரின்னு சொல்றாங்களே அதை நம்புற மக்களை பாதுகாக்கிறதுக்கா. இந்த இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இங்கு தௌவாவை விவரித்து சொல்வதை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி பிரிச்சு சொல்றாங்க. அப்ப தௌவா செய்கிற போது தௌவாவினுடைய அடிப்படையாக இவற்றையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மற்றொரு தௌவா அடிப்படையை பாருங்கள். குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், வலா தஸ்தவில் ஹசனத்து வலா சையா, நன்மையின் தீமையும் சமமாகாது. நன்மையின் தீமையும் சமமாகாது. இதுபோ பில்லதி அஹ்சன், தீமையை எது மிக அழகான வழியோ அதன் மூலமாக நீங்க தடுங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் இன்னொருவனுக்கு வரையில பகைமை இருக்கலாம், அந்த பகைமை வந்து நெருங்கிய நட்பாக மாறிவிடும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நன்மையின் தீமையும் சமனாகாது, தீமையை நன்மையை கொண்டு தடுங்க. நீங்க இந்த வழிமுறையை கையாண்டால் உங்களோடு யார் எதிரியாக இருக்கிறானோ அவனே உங்களுக்கு மிக நெருங்கிய நண்பனாக ஆகுவான். ஆனால் இந்த பாக்கியம் என்றது பொறுமைசாலிகளை தவிர வேறு யாருக்கும் கிடைக்காது. என்ன ஒருவன் ஏசுறான் அதே மாதிரி திருப்பி ஏசுறதுக்கு எனக்கு மேலும் ஏசுறதுங்கிறது திருப்பி நாயினிடம் ஏசுறலாம். நாய் என்ற வார்த்தை வாய்க்கு வரதுக்கு ஒன்றும் கஷ்டமான வார்த்தை கிடையாது. ஆனா இந்த ஏச்சுக்கு திருப்பி ஏச்சு, பேச்சுக்கு திருப்பி பேச்சு, அடிக்கு திருப்பி அடி என்றது தீமையே தீமையை கொண்டு தடுக்கிறதுக்கான செய்யக்கூடிய முயற்சி. அதுக்கும் சில தவா செய்வாங்க, இரும்ப இரும்பாலதான் வெட்டணும், முள்ள முள்ளாலதான் எடுக்கணும், அடிக்கு திருப்பி அடிக்குதான் ஆகணும் இப்படி சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா தீமையை நன்மை மூலமா தடுங்க. அப்படி தடுத்தா என்ன கலக்குன்னு சொன்னா எதிரி நண்பனாவான். தீமை அதே போல ஒரு தீமையால தடுக்கிறாங்க முற்பட்டோண்டா, எதிரி எதிரியாக இருப்பான், எதிர்ப்பு வளர்ந்து கொண்டே இருக்கும், அவன் நண்பனா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தவா கலக்கக்கூடிய பிரச்சனையை பார்ப்போம். உதாரணமா எனக்கு ஒரு ஆள் மேல எனக்கு அவருக்கும் பிரச்சனை கருத்து வேறுபாடு, நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அவரை பத்தி ஒரு ஆய்வு செஞ்சு அவர் இப்படி மோசமானவரு, பொம்பளை விஷயத்துல மோசமானவரு கண்டுபிடிச்சு நம்ம எழுதிட்டேன். ஒருவேளை நான் சொல்லக்கூடிய கருத்தின் பக்கம் அவர் வந்துட்டான் வைங்க, இந்த பொம்பளை விஷயத்துல மோசமானது, காசி விஷயத்துல மோசமானது இல்லாம போயிடுமா? அந்த சேத்துல இருந்து அந்த அசிங்கத்திலிருந்து எப்படி கலட்டுறது? அப்ப நம்ம அந்த அடிக்கக்கூடிய சேது கழுத முடியாது, கொள்ளுதமானா கூட அந்த அந்த குற்றச்சாட்டு இருக்க போகிறது. எனவே இது வந்து ஒரு ஒரு தௌவாவுக்கான ஒரு வழியா இருக்காது. தௌவாவினுடைய நோக்கம் வந்து திருத்துறது, தண்டிக்கிறது கிடையாது. அதை வேணா கவர்மெண்ட் செய்யலாம், தவறு செஞ்சவனா தண்டிக்கிறது என்பது அரசாங்கம் செய்யும். தாயிகளை பொறுத்தளவு தவறு செய்தவர்களை திருத்தணும், தவறை திருத்துறதுதான் நோக்கம், தண்டிப்பது நோக்கம் கிடையாது. எனவே நம்ம தௌவாவுல தீமையை தீமை மூலமாக தடுக்கிறது இல்ல, தீமையை நன்மை மூலமாக தடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அது ஒரு முக்கியமான அடிப்படையா அல்லாஹ் சொல்றான், சொல்லிட்டு சும்மா சொல்லாம இது பொறுமைசாலிகளாலதான் இயலும். ஏசும்போது கேட்டிருக்கிறது கஷ்டம் தான், கடுமையா பேசினா திருப்பி நம்ம கடுமையா பேசாம இருக்கிறது சிரமம் தான். அந்த நேரத்தில் மானம் போற மாதிரி, மரியாதை போற மாதிரி, கௌரவம் போற மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த பொறுமையின் ஊடாக ஒன்று எதிர்ப்பை தணிப்பான், அல்லது எதிரி நண்பனாக மாறுவான் என்கிற ஒரு அம்சத்தை அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி தருகிறான். அப்ப இது பொது தௌவாவினுடைய அடிப்படை. ஆனா இன்றைக்கு அதாவது ஒரு அமைப்புக்கு இன்னொரு அமைப்பு மேல வெறுப்பு வந்தா எப்படி நம்ம அதாவது சண்டை பிடிக்கலாம்? சின்ன ஒரு விஷயத்தையும் விட்டுக் கொடுக்க கூடாது, பழிக்கு பழி, எந்த நேருக்கு நேர் மோதித்தான் பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு நிலை வருகிறது. இது தௌவாவினுடைய அடிப்படையே கிடையாது. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இது நாங்கள் தௌவாவுல கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம். தௌவாவுல இன்னொரு அடிப்படையை பாருங்க, நம்ம எந்த தௌவா செய்கிற போதெல்லாம் பிரச்சனை வருது, உறவுகள் முடியுது, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்காக உறவு முடியலாம். ஆனா தொடர்ந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. நம்ம தௌவா செய்வதன் மூலமாக மானம் போகுது, மரியாதை போகுதுன்னு சொன்னா இது தௌவாவுடைய ஒரு இலக்காக இருக்குமா? நபிமார்கள் தௌவாவினுடைய இலக்காக வைத்தது என்ன? நம்ம குர்ஆனை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சூரா ஹூதில் அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறான், இன் உரீது இல்லல் இஸ்லாம் இஸ்லாக மஸ்தா, என் சக்திக்குட்பட்ட வரையில் சீர்திருத்தத்தை தான் நான் விரும்புகிறேன். தௌவாவுடைய நோக்கம் சீர்திருந்தனும். நம்ம ஒரு விஷயத்தை சொல்றோம் சொன்னா அதுல ஒரு சீர்திருத்தம் வரணும். நம்ம சொல்றதால குழப்பம் வந்துடக்கூடாது, நம்ம சொல்றதுனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. இது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். என் சக்திக்குட்பட்ட வரையில் உங்கள் மத்தியில சீர்திருத்தத்தை தான் நான் விரும்புகிறேன். நான் ஒரு விஷயத்தை பேசி, அதாவது இன்னைக்கு சில நேரங்களில் நம்ம பயம் பண்ணா என்ன நடக்குதுண்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், சாராயத்தின் மூலமாகவும் சூதாட்டத்தின் மூலமாகவும் சைத்தான் உங்களுக்கு மத்தியில் கோபத்தையும் குரோகத்தையும் உண்டு பண்ண விரும்புறான். இன்னைக்கு சில நேரங்கள் தான் பயானால அது நடக்குது, மக்களுக்கு மத்தியில கோபம் குரோகம் என்கிறது பயானால உருவாக்கப்படக்கூடிய நிலையை நாங்க பார்க்கிறோம். இது தௌவாவினுடைய இலக்கு தவறி போகிற ஒரு அம்சமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தௌவாவுல முக்கியமான ஒரு பகுதி தான் நம்ம எப்படி விளங்கிருக்கிறோம், சத்தியத்தை சொல்றதா எங்க கடமை, சொல்லிட்டா நம்மளோட வேலை முடிஞ்சது என்று நாங்க பார்க்கிறோம். தௌவாவுல சொல்வதை மட்டும்தான் மார்க்கம் கடமையாக்குச்சா, அதாவது அதுக்கு மேல வேற ஏதாவது இருக்குதா என்று கேட்டா மேல ஒரு பொறுப்பு இருக்குது. அதை நாங்க ஆரம்பத்தில் சரியா செய்யாததான் நிறைய பிரச்சனைக்கு காரணமா இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்துக்காக ஒரு துவா செஞ்சாங்க, ஒரு தூதர் தேவை என்பது துவா செஞ்சாங்க. அவங்க செய்யும் போது இப்படித்தான் செய்தாங்க, ரப்பனா வபூர் ஸ்பீயும் ரசூலன், யாரெல்லாம் இந்த அரபு மக்கள் மத்தியில் ஒரு தூதரை அனுப்பு, அவர்களின் ஒரு தூதரை அனுப்பு, எத்தனோ அழைக்கும் ஆயாத்துக்கள், அந்த தூதர் உனது ஆயத்துக்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்ட வேண்டும், கித்தாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கற்பித்தலின் அடிப்படையில் அவர்களை பயிற்சி கொடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இப்படி ஒரு தூதரை அனுப்பு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அந்த துவாவுடைய ஓடர் என்ன? அவர் குர்ஆன் ஆயத்துக்களை ஓதி கொடுக்க வேண்டும், வேதத்தை கற்பிக்க வேண்டும், ஞானத்தை கற்பிக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆனா இந்த துவா அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். குர்ஆன்ல பல இடங்களில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. சின்னொரு மாற்றத்தோடு அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அந்த மாற்றம் என்னன்னு பாருங்க. ஹுவல்லதி பாகபில் உம்மியின ரசூலம் மின்ஹும், அவன் தான் அவர்களின் ஒரு இறை தூதரை அவர்களுக்கான அனுப்பினான். எத்துலு அலைஹிம் ஆயாத்திஹி, அவர் அவனுடைய ஆயத்துக்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்டுவார். முதலாவது விஷயம். இரண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வயுஸக்கீஹிம், அவங்களை அவர் பயிற்றுவிப்பார், அவங்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். வயோலிம் ஒரு கிதாப வகிக்குமா, வேதத்தை ஞானத்தையும் கற்பிப்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யுசக்கீகம் என்கிறத, பயிற்சி கொடுப்பார் என்கிறத, பயிற்சி வைப்பார் என்கிறத கடைசியா சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றானா, ஆயத்துக்களை ஓதி அவர்களை பயிற்சி விட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுப்பார். தஸ்கியா என்பதை அல்லாஹ் தஆலா ரெண்டாவது சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாலாவது கேட்டாங்க. குர்ஆன்ல இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிற எல்லா இடத்திலையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்கிற போது தஸ்கியாவை ரெண்டாவது சொல்கிறான். அப்ப மக்களை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில பக்குவப்படுத்துவது, இந்த பொறுப்பு தௌவாவில் இருக்குது. அது இல்லாம வெறுமனே கற்பித்தல் என்றது மட்டும் இருந்தால் அது அவங்களுக்கு போகாது. நான் குர்ஆன சொல்றேன், ஹதீஸ சொல்றேன், நீங்க எடுத்துக்கங்க என்கிற லெவல்ல விடுவதுன்றது இல்ல. குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லி அவர்களை அந்த அடிப்படையில் பயிற்றுவிக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும். அப்ப தௌவாவில் இது ஒரு பெரிய பகுதியாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுங்க. அது இல்லாம போற நேரத்தில் இல்மு கிடக்கு, பக்குவம் வராது. அறிவு இருக்கு, அதற்கான அதாவது போதிய ஒரு நல்ல மனநிலை இருக்காது. எனவே நாங்க தௌவாவுல தஸ்கியா என்ற அம்சத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தீமையை தடுக்கிறது சம்பந்தமாக ஒரு படித்தரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களை யாராவது ஒரு தீமையை கண்டால் பல் யுகையுஹு பியதி, தனது கையால் அதை தடுக்கட்டும். அதற்கு முடியாவிட்டால் தனது நாவால் தடுக்கட்டும். அதற்கு முடியாவிட்டால் உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கட்டும். கையால தடுக்கிறது, நாவால தடுக்கிறது, உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கிறது. இது தௌவா ஒரு படிமுறையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பல் யுகையுகு என்கிறதுக்கு நம்ம தடுக்கிறது, தடுக்கிறதுனா மொழிபெயர்த்திருக்கோம், அப்படித்தான் காலங்காலமா கையால தடுக்கிறது என்றது. கையரண்டா தடுக்கிறது என்றதுல மாத்துறது, நம்ம தடுக்காமலே ஒன்றை மாத்தலாம். நம்ம சில நேரம் ஒரு சின்ன புள்ள ஆட்கள முன்னுக்கு வச்சு கையை அங்கஞ்சோ அலைஞ்சிட்டு இருந்தா நம்ம என்ன செய்யறோம்னா, நீ அதை அங்க பிடிக்காத இங்க பிடிக்காதுன்னு சொல்ல எல்லாத்தையும் என்ன செய்யறோம்னா கையில ஒரு பேனையை கொடுத்துருவோம். புள்ள போய் வேற என்னமோ பிடிச்சிருந்த புள்ள போய் பேனையை பிடிச்சிருக்கு. அந்த செயல் என்ன புள்ளைய செய்யாதேன்னு சொல்லாமலே மாத்தி விடுறோம். அவன் இப்படி அதாவது மாத்துவது என்றது, தவற மாத்துறது என்றது அதுல வந்து சேருது. இப்ப கையால தடுக்கிறது, நாவால தடுக்கிறது, உள்ளத்தால தடுக்கிறது, ஒதுங்கிறது என்ற இந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு இந்த அடிப்படையிலேயே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறது. இப்ப கையால தடுக்கிற வேலையை யார் செய்யறது, நாவால தடுக்கிற வேலையை யார் யாருக்கு செய்யறது, உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கிறதுங்கிறது யார் செய்யறது? கையால தடுக்கிறதுன்னு சொன்னா அதிகாரத்தில் உள்ளவங்க கையால தடுப்பாங்க. இப்ப சாதாரணமாக ஒரு வாப்பா, வாப்பாவுடைய அதிகாரத்தில் புள்ள இருக்குது, வாப்பா கையால தடுக்கலாம். ஆசிரியருடைய அதிகாரத்துக்கு கீழே மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கையால தடுக்கலாம். ஆட்சியாளருடைய அதிகாரத்துக்கு கீழே மக்கள் இருக்கிறாங்க, அவங்க கையால தடுக்கலாம். ஒரு ஆட்சியாளர் தவறு செய்யறார், நான் இந்த ஹதீஸை வச்சுக்கொண்டு தவறு செய்தால் கையால தடுக்குமாறு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, நான் தடுக்க போறேன்னு சொன்னா இஸ்லாமிய சரியா உள்ளது இல்ல. கடந்த காலத்தில் ஏற்பட்ட பெரிய அழிவுகள், பிரச்சனைகள், உயிரிழப்புகள் இதுக்கு இந்த ஹதீஸ் தவறாகலங்கிறது காரணமா இருந்தது. ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் தூண்டிவிடப்படுறாங்க, ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வைக்கப்படுறாங்க. அதனால சும்மா இருந்த ஒரு ஆட்சியாளர் கொலகாரனா மாறுறாங்க. சும்மா இருந்த ராணுவம் கற்பழிப்புல இருக்கிறது, சிறுவர்கள் கொல்லப்படுறாங்க, பெண்கள் சீரழியறாங்க. அப்போ தீமையை தடுக்கிறோங்கிற பேர்ல என்னென்னமோ நடக்கிறது. இதே காரணத்தை வச்சு தான் உஸ்மான்லாவுடைய காலத்தில் பிரச்சனை வந்துச்சு, அலிலாவுடைய காலத்தில் பிரச்சனை வந்துச்சு. தீமையை தடுத்தல் என்கிற பேர்ல ஒரு ஆட்சியாளன் தவறு செஞ்சா நேரடியாக தடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அந்த தீமையை தடுக்கிற போது அதனால வேறு பாதிப்பு வருமா என்று பார்க்கணும், அது பார்க்கப்படுவது கிடையாது. இது சம்பந்தமான இமாம் இப்னு கய்யிம் ஜோசியர் அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க. நான் ஏன் இது சொல்றேன்னு சொன்னா, சில நேரம் நாங்களே தீமையை தடுக்கிறேங்கிற பேரில் தீமை உருவாகிறதுக்கு காரணமா ஆகிடக்கூடாது. இப்னு கய்யிம் ஜோசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான ஒரு செய்தி சொல்றாங்க. தீமையை தடுக்கிற நிலையை பொறுத்தளவுல நாலு நிலை இருக்குது. ஒரு தீமை நடக்குது, அந்த தீமையை நாங்க தடுக்கிறோம், அதனால தீமை இல்லாம போயிடும், அந்த இடத்துல ஒரு நன்மை வரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் நாங்க தௌவா செய்யறது கட்டாயம், தீமைக்கு எதிராக தௌவா செய்யறது கட்டாயம். இன்னொரு நிலை என்னன்னு சொன்னா, நாங்க தீமையை தடுக்கிறோம், அதனால தீமை போகும், ஆனா அதுக்கு இடத்துல இன்னொரு நன்மை வராது, தீமை நீங்குது. இன்னொரு நிலை இருக்குது, நாங்க தீமையை தடுக்கிறோம், அந்த தீமை போயிடும், அதே போல இன்னொரு தீமை வரும். இன்னொரு நிலை இருக்குது, நம்ம ஒரு தீமையை தடுக்கிறோம், அந்த தீமை போகாது, அதனால வேறொரு பிரச்சனை வரும். நாங்க தீமையை தடுக்கும் போது தீமை போய் அந்த இடத்தில் தன்மையோடு உருவாகும் என்றால், தீமையை தடுக்கிற போது தீமை போய் நன்மை வராட்டியும் பிரச்சனை இல்லை, தவா தீமையை தடுக்கிறது கட்டாயம். நாம் ஒரு தீமையை தடுக்கிற போதோ அதனால இன்னொரு பாவம் உருவாகும் என்று சொன்னால், நாங்க அந்த இடத்துல தீமையை தடுக்கக்கூடாது. நாம் ஒரு தீமையை தடுக்கிற போதோ அந்த தீமை போகும், அதே போல இன்னொரு தீமை உருவாகும் என்று சொன்னா, அது இஜித்தியாதுக்குரிய நாங்க பார்த்து தடுக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யலாம். இதுக்கு இமாம் இப்னு கய்யிம் ஜோசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையில நடந்து உதாரணத்தை சொல்றாங்க. அவங்க ஒரு அவங்களுடைய மாணவர்களோட போய்கொண்டிருக்கிறாங்க. தாத்தாரியர்களைச் சேர்ந்த சிலர் சாராயம் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாணவர்கள் தீமையை தடுக்கணும் என்கிற ஆர்வத்தில் போய் அவங்கள தீமையை தடுக்கிறதுக்கு முற்படுறாங்க. சொல்றாங்க, விடுங்க விடுங்க, தடுக்காதீங்க. அப்ப மாணவர்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, நீங்க பெரியோர் ஆள், தீமைக்கு எதிராக போராடுறவர், ஜிகாது செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு போராட்டம் செஞ்சீங்க, கண் முன்னால சாராயம் குடிக்கும் போது தடுக்க வேணாம்னு சொல்றீங்களான்னு சொல்றாங்க. அப்ப இமா இப்னு தைமியா சொன்னாங்க, இவன் குடிச்சானுங்கன்னு சொன்னா வெறிச்சு போய் சும்மா இருந்துருவானு, குடிக்காம சும்மா இருந்தாங்க, தெளிஞ்சிருந்தாண்டா போட்டு போவான், அடிப்பானுங்க, அவனோட சாமான படிப்பானுங்க, கொலை செய்வானுங்க, நமக்கு வம்பு பண்ணிட்டு இருப்பானு. இப்ப இவன் குடிக்கிறதுனால பல தீமைகள் இல்லாம போயிருது, இவனை நெப்பாடுனா நமக்கு பல தீமைகள் வருது. இந்த இடத்துல இவனை குடிக்கிறத விட்டு தடுக்காம இருக்கிறது தான் நாங்க செய்யற தவா என்று சொல்றாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா பின்விளைவுகளை பாக்கிறான். எனவே இந்த நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்றது மிகவும் யோசனையோடு செய்ய வேண்டிய ஒரு வேலை என்றதை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஏன் சொல்றேன்னு சொல்லி சொன்னா, நம்ம நம்மளோட படித்தரத்தை புரிஞ்சு நம்ம தவா செய்யணும். சாதாரணமா ஒரு ஆள் தலைவலிக்குதுன்னு சொல்றாரு, ரெண்டு பிறந்தால் குடிங்க, நான் பிறந்தால் கொடுக்கலாம், இதுக்கு நான் டாக்டரா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தடைமலா இருக்கிறதா பாம பூசிட்டு நான் கேட்கலாம், இதுக்கு நான் நேசிங் படிச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஒரு ஆபரேஷன் கேஸ் நம்மகிட்ட வருது, நோய் வந்தா மருந்து செய்யணும்னு ரசூலா சொல்லிருக்காங்க. யார் யார் மருந்து செய்யணும் சொல்லல, நான் செய்யறேன்னு சொல்லி சொன்னா நான் ஒரு நன்மை செய்ய போகல, தீமையை செய்ய போறேன். தௌவா தளத்துல ஏதேதோ செய்யறோம், நம்ம நம்மளுடைய சக்திக்கு ஏற்ப செய்யறோம். ஆனா எங்களுடைய தாக்கத் என்ன, எங்களுடைய அளவு என்ன, எங்களுடைய தாக்கத்து என்ன, எதை நான் இதுல செய்யலாம் என்ற அளவை நாங்க புரிஞ்சு செய்யணும். சில நேரங்களில் நாளால சொல்ல வேண்டிய இடத்துல கையால நாங்க செய்ய போனோம்னு சொன்னா நன்மைக்கு பகரமா தீமை விளையலாம், சொல்லுகிற முறை வித்தியாசமானால் பாதிப்பு உண்டாகலாம். ஒரு இளைஞர் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து சிகரெட் அடிச்சிருக்கிறாங்க. அந்த பொடியன் வாப்பாள தம்பி சாச்சா கண்டுட்டார். சாச்சாக்காரன் இவங்களோட ரெண்டு மூணு வயசு வித்தியாசமான சாச்சா. சாச்சாவும் ஏற்கனவே சிகரெட் அடிக்கிறவர். சாச்சா அவரோட கூட்டாளிமாரோட இருந்திருக்கிறார். அப்ப அவர் நினைஞ்சிக்க கூட்டாளிமாரி இப்ப பாருங்க, நல்ல ஒரு முஸ்பாத்தி நடக்க போகுது, நல்ல ஒரு ஜோக் நடக்க போகுது, பாருங்க. இவர் அந்த வழியால போயிருக்காரு, சாச்சா பண்ணோடனே பொடியும் சிகரெட் அடிஞ்சோம், மெதுவா சிகரெட் ஒழிஞ்சுதான். அவர் இவர் போயிருக்காரு, போயிட்டு கையில என்ன அடிக்கிறாங்க, சிகரெட் இந்த கையில வச்சுட்டு ஒன்று இல்லைன்னு சொல்லிக்கிறேன், அந்த கையறான்னு சொல்லிக்கிறாரு. பார்த்தா சாச்சா வந்து அளவுக்கு மீறி போறாரு, அப்படி எடுத்து சிகரெட் சாச்சான்னு சொல்லிக்கிறான். இது இந்த இடத்துல அவரு தன்னை அதாவது நிலைநாட்டிக்க முற்பட்டது. இந்த இடத்துல சொன்ன பாணி என்ன ஆச்சுன்னு சொன்னா, மறைமுகமா தவறு செஞ்சு இந்த ஒருவன் பப்ளிக்கா தவறு செய்யற நிலைக்கு உண்டாக்குதுன்னு சொன்னா, நம்ம நன்மையை ஏவுறதுங்கிற பேர்ல ஒரு தீமை வளர்றதுக்கான காரணத்தை உண்டாக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, தவா பணி என்கிறது மிகப்பெரிய ஒரு இபாதத். நம்ம அதை செய்கிற போது நமக்கு அது சம்பந்தமான ஒரு தெளிவு தேவை. இந்த இடத்துல நம்ம இதை எப்படி செய்ய வேண்டும், நம்மள சக்திக்கு மீ உட்பட்டதா, நம்ம இதுல எந்த அளவோட நின்று கொள்ளலாம், நாங்க பத்து ரூபா கொடுக்கிற லெவலுக்கு போகலாமா, இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற அளவுக்கு நாங்க போகலாமா, இந்த மாதிரி கேள்விகள் வந்தா நம்ம இதை எங்க அனுப்பணும், இந்த தெளிவு நமக்கு தேவை. அப்படி இல்லாத பட்சத்துல தௌவா களத்துல நாங்க ஆர்வத்துல தான், ஆசையில தான், நல்லது செய்ய வேண்டிய ஆர்வத்துல தான், எங்களை அறியாமலே சில தீமைகளை நாங்க செஞ்சிருப்போம். எனவே இது விஷயத்துல நாங்க மார்க்க அறிஞர்களுடைய வழிகாட்டலை பெற வேண்டியிருக்குது. இதை நாங்க சொல்லும் போது சில நேரங்களில் சில இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, அவங்க தௌவாவில் ஆர்வம் காட்டுவாங்க, கொஞ்சம் படிப்பாங்க, சில சில செய்திகளை தெரிஞ்சுக்குவாங்க, அல்லாண்டு தாடியை பெருசா வைப்பாங்க, கரணைக்கீரை நல்லா உடுப்பாங்க, உடுத்துட்டு சிறிய சைத்தான் வந்து அவங்களுக்கு இடையில மனசுல பெரிய ஒரு இதை போட்டுருவான், நான் தாடி இவ்வளவு வச்சிருக்கிறேன், பயம் பண்றவருடைய தாடி ஒட்டுன மாதிரி இருக்குது, இயங்கெல்லாம் மௌலவியா. அப்ப சைத்தா என்ன செய்யறா, அடுத்தவங்களை தாழ்வாகவும் தன்னை உயர்வாகவும் நினைக்கக்கூடிய மனநிலையை உண்டாக்குறாங்க. நாங்கெல்லாம் சரியா கரெக்டா இருக்கிறோம், இவங்க சரி வராது, இவங்க சரி வராது, இந்த மாதிரி மனநிலையை கொண்டு வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, தன்னை பத்தி ஒரு மிகையான எண்ணம் வந்துருது, அதுக்கு பிறகு அவங்க பத்து ரூபா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களே ஒரு முடிவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அடுத்தவங்களை இழிவா பேச ஆரம்பிக்கிறாங்க, வலாத்து சொக்கும் அம்பு சொக்கும் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாங்க, அதான் குர்ஆன் சொல்லிக்கலாம், தன்னை தானே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யறாங்க, காலப்போக்குற உளமாக்களை விட்டும் அறிஞர்களை விட்டும் ஒதுங்கி தங்களுக்கு ஒரு வட்டத்தை உருவாக்கி கொண்டு நாங்க தான் தௌவாச்சியர் மனநிலைக்கு வராங்க. சைத்தானுக்கு தேவை அதுதான், இருமுறை இருந்து அவங்களை ஓரமாக்கிட்டா அதுக்கு பிறகு நன்மையும் பேர்ல அவங்களை வழிகட்டில கொண்டு போய் சேர்க்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது, தௌவா சம்பந்தமான நாங்க விரிவான தெளிவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது, நாம் தௌவா செய்கிற போது எங்களை தௌவாவால தீமைகள் உருவாகிவிடக் கூடாது என்கிறதுல கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது, நிதானமாக நாங்க செய்ய வேண்டிய பணிகள் ஒன்றாக தௌவா இருக்கிறது, நாங்க உருவாக்குற சில இடங்களை நாங்களே அழிச்சு கொள்ளுற மாதிரியான நிலைகள் உருவாகிக் கொள்ளக்கூடாது. எனவே அழைப்பு பணி சம்பந்தமாக இன்னும் பல தெளிவுகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது, இது கத்தி அதாவது அனுபவம் உள்ளவர்களுடைய வழிகாட்டல்களுக்கு தேவை இருக்கிறது. இந்த தெளிவை புரிந்து கொண்டு தௌவாவுக்கு நிதானம் தேவை என்கிறதை விளங்கிக் கொண்டு களத்தில் இறங்குறதுக்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.